இருக்கேன்.
ம், சொல்லுங்க.
நான் திருமதி கோவிந்தன் பேசுறேன். இந்த கோயிலுக்கு போனால்
திருக்கோயில் வழிபாடுகள் எப்படி செய்ய வேண்டும் என்று திருமதி கோவிந்தன் அவர்கள் கேட்டிருக்கிறார். அருமையான ஒரு கேள்வி. பல இடங்களில் முதலாவது திருக்கோயில் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதில், திருக்கோயில் வழிபாடு எப்படி செய்யக்கூடாது என்று தெரிஞ்சிருக்கிறதா முக்கியமானதாக இருக்கிறது. மிச்சமெல்லாம் தானாக விளங்கக்கூடிய ஒன்று. இந்த திருக்கோயில் வழிபாடு என்றைக்க பொதுவாக கோயிலுக்கு எப்படி போக வேண்டும் முதலாவது, அது ஒரு முறை இருக்கு.
இந்த மாதிரியான உடைகள்
கோயிலுக்கு போகின்ற பொழுது சுத்தமாக போக வேண்டும். அவ்வளோதான் மெயின் ஒன் வேர்ட், சுத்தமாக போகணும். இனி சுத்தமாக போகிறோம்னா எப்படி எப்படி சுத்தமாக போகலாம்? சுத்தத்தில் வந்து புறச்சுத்தம் அகச்சுத்தம் என்று ரெண்டு இருக்கு. புறச்சுத்தம் நீரால் அமையும், அது வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். புறந்தூய்மை நீரால் அமையும் என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். அகந்தூய்மை வாய்மையால் வரும் என்று சொல்லியிருக்கிறார். இது வள்ளுவருடைய திருக்கூறலில் வருகின்றது. அதே கோயிலுக்கு போகின்றவர்கள் குளித்து போக வேண்டும், அது முதலாவது சுத்தமாக, அது உண்டு. ரெண்டாவது வந்து சுத்தமாக போயக்குள்ள அந்த போட்டிருக்கின்ற ஆடையும் சுத்தமாக இருக்க வேண்டும். அழுக்கு ஆடைகள் தரித்து போகக்கூடாது. அப்போ கோயிலுக்கு போகும்போது என்று கேட்டால், உண்மையான விதி கோயிலுக்கு போகின்ற பொழுது வேறு இடத்துக்கு போட்ட ஆடையே போட்டுக்கொண்டு போகக்கூடாது.
புதிதாக துவைத்த,
அதாவது வந்து நான் வேலைக்கு போயிட்டு வேலைக்கு இருக்கிற அதே இடம் போனால் கோயிலுக்கு போகக்கூடாது. Because you carry the, still the remnants of unfinished business with you. உங்களோட அந்த யூனிஃபார்மிலோட வெறும் உங்களுக்கு அந்த மென்டாலிட்டி இல்லை. இந்த டாக்டர் செதஸ்கோப் தூக்கினோடனே ஒரு மென்டாலிட்டி வரும் இல்லையா, அதே மாதிரி அந்த கோட்டோடைய அந்த யூனிஃபார்மோட வரும். ஆகவே இந்த மற்ற இதுகள் எல்லாத்தையும் முடிட்டு சுவாமி கண்டு சில பேர் அது கண்டு வச்சிருப்பேன், அதை போட்டுக்கொண்டு போவாங்க. அப்போ அது முக்கியமானது. அது பல பேர் இன்றைக்கு அவதானிக்க தவறுகிற விஷயம் உண்டு. அது அந்த கோயிலுக்கு போகக்குள்ள குளித்தால் தலை முழுகினால் மிச்ச விஷயமெல்லாம் முழுகிட்டீங்க, அதான் முடிந்தது முக்கியம். அடுத்ததாக தூய உடுப்பு அணிந்தீங்கள்ட்டா உங்களோட வேலை விஷயம் வீட்டு விஷயம் எல்லாம்
விட்டுட்டீங்க.
இது இறைவனுக்கண்டே இருக்குது. அந்த தோய்த்தோட போக வேணும், கோயிலுக்குள்ளே போகைக்குள்ளே அப்படி போக வேணும். இனி அடுத்தது கோயிலுக்கு போகும்பொழுது காலம் பார்த்து போக வேண்டும். அகாலத்திலே போய் தரிசனம் கண்ணக்கூடாது. கோயில்கள் எல்லாம் விளம்பரம் பண்ணுவார்கள், இன்றைக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கோயில் தரிசனம் உண்டு. அகாலத்திலே அதுவும் மத்தியானத்திலிருந்து மாலை வரைக்கும் கோயில் தரிசனம் கூடவே கூடாது. அகாலத்திலே தரிசனம் செய்கிறது குற்றம். அகாலம்ன்றது காலம் அற்றதை. அப்போ அந்த நேரத்தில் போகப்படாது. கோயில் சந்நிதி பூட்டிய பிறகு திறந்து வழிபடக்கூடாது. சில கோயில்களே தங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி தான், தங்களுடைய பவரை பாவிச்சு இதை பாவிச்சு சீஃப் ஜஸ்டிஸை கண்டோன்னு திறந்து விடுகிறது உண்டு. நல்ல ஒரு ஆலயத்திலே இன்றைக்கெல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. மனவருத்தத்துக்குரிய நல்ல ஒரு ஆலயத்திலே 70களிலே எங்களுடைய இலங்கையிலே ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க பிரதமராக இருந்த நேரம் வருகின்றேன் யாழ்ப்பாணத்துக்கு. அப்போ நல்லூர் கோயிலுக்கு வருவது அவருடைய விஜயத்திலே உண்டு. எப்போதும் போல அரசியல் அது நிறைய கூட்டம் நிறைய இதுகள் அளவு பிந்தி போகுது. மத்தியானம் தாழ்ந்து விட்டது, சந்நிதி பூட்டியாச்சு ஐயா, கோயில் சந்நிதி எல்லாம் பூட்டியாச்சு. இப்போ வெளி கதவு மட்டும் திறந்திருந்தது. அவள் வந்த அண்ணன் அப்போ குமாரசூரியர் இருந்தவர், அப்போ போஸ்டல் மினிஸ்டர். தண்ணி அள்ளி கிணத்துல தான் அப்போ தண்ணி அள்ளுறது, பைப்பெல்லாம் கிடையாது. தண்ணி அள்ளி ஊற்ற காலை கழுவிட்டு அவள் வெறும் கோயிலைத்தான் சுற்றி வந்தவன். சன்னிதானம் ஒன்றும் திறக்கப்படவில்லை, எந்த விதமான பூஜையும் நடத்தவில்லை. அதுதான் எங்களுடைய மரபு. மன்னரே வந்தாலும் நடை சாத்தியது சாத்தியது தான். இப்போது தளர்கின்றது, அது வருத்தத்துக்குரிய விடயம். அப்ப அது மிகவும் முக்கியம். காலம் மாறி போகக்கூடாது. கோயிலுக்கு போகும் பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. அப்ப ஏதாவது கொண்டு போக வேணும். பொதுவாக ஊரிலே போகின்ற பொழுது அர்ச்சனை தட்டு என்று சொல்லி சுவாமிக்கு பழங்கள் மற்றது தாம்பூலம் வெத்திலை பாக்கு மற்றது தேங்காய் பூக்கள் வைத்து கொண்டு போகும். அர்ச்சனைக்குரிய கற்பூரம் சாம்பிராணி வைத்து கொண்டு போகும். அப்படி இயலாதவர்கள் இன்றைக்கு பணமாக கூட கொண்டு போகலாம். அதுவும் இயலாதவர் கோயிலில் போய் கொஞ்சம் தொண்டு செய்யலாம். கோயிலை கூட்டி சுத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அந்த தொண்டுகள் அதுகளையும் செய்யலாம். அது வருங்கையோடு போகக்கூடாது. இது கோயிலுக்கு போகின்ற முறைமை.
அதேமாக என்ன தெரியும் டாக்டர், பெரும்பாலான ஆட்கள் ஒரு முடித்த தேங்காயோடு போவார்கள். கோயிலுக்கு போகும்பொழுது வேறு ஒன்றும் இல்லைனாலும் குளித்து முழுகி தூய ஆடை அணிந்து கொண்டு ஒரு முடித்த தேங்காயோடு போவார்கள்.
ஒரு தேங்காய் என்றாலும்
சுவாமிஜி அது
அதுக்கு ஆறு உணாவலர் அழகாக சொல்லியிருக்கிறார் சைவ வினாவுடையில். அவர் சொல்லாத இடத்துதான் நாம் சொல்ல போகின்றோம். சிவாலய தரிசனவியல் சைவ வினாவிடையிலே 319வது திருக்கோயிலுக்கு எப்படி போதல் வேண்டும், ஸ்நானஞ்செய்து தோய்த்து உலர்ந்த வஸ்திரம் தரித்து சந்தியாவந்தனம் முதலியன முடித்து கொண்டு உடைய டெய்லி பூஜை அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். தேங்காய் பழம் பாக்கு வெற்றிலை கற்பூரம் முதலியன வைக்கப்பட்ட பாத்திரத்தை தாமே எடுத்து கொண்டேனும் பிறரால் எடுப்பித்து கொண்டேனும் வாகனாதிகள் இன்றி நடந்து போதல் வேண்டும். கோயிலுக்கு வாகனத்தில் போகப்படாது. இப்போ ஊரில் இருக்கிற கோயிலுக்கு தான் அது, தூரத்தில் இருக்கிற கோயில்னா இறங்கி நடந்து போகணும். கோயிலுக்கு கிட்ட போய் வாசலில் வாகனத்தில் இறங்குறது தப்பு. இது சமீபத்தில் கூட இது நடந்தது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முதலமைச்சர் கூட கோயிலுக்கு இந்த திருவிழா காலத்திலே இந்த வீதி தடையை மகட்டி வாகனத்தோடு போயிருக்கிறார். ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கண்டு வந்தது. அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. ஆலய வீதியிலே பெருமானந்தர் காலத்திலே தடை போட்டிருக்கிற அந்த வீதி தடை ஆலயத்துடைய பக்தர்களுக்கு இருப்பது. இப்போ அங்கெல்லாம் அவன் தடையை தூக்கி போட்டு வாகனத்தோடு போகிறது. இது பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன், இந்தியாவிலேயே பார்த்துருக்கிறேன். முன்னாலே அந்த தடை போட்டிருக்கும், ஒரு அரசியல்வாதி வந்தால் உடனே தடையை எடுத்து விட்டுருக்காங்க. அதெல்லாம் தப்பு. அதான் வாகனத்திலே போகக்கூடாது. நீ போனோடனே என்ன செய்ய, உனக்கு கிட்ட போனோடனே கால்களை கழுவி ஆசமனம் செய்து தூரலிங்கமாகிய கோபுரத்தை தரிசித்து இரண்டு கைகளையும் சிரசிலே குவித்து சிவநாமங்களை உச்சரித்து கொண்டு உள்ளே போதல் வேண்டும். சிவசிவான்னு அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு உள்ளுக்கு போக வேண்டும். இனி உள்ளுக்கு போனோடனே என்ன செய்ய வேணும், திருக்கோயிலில் போனோன்ன வந்து நமஸ்காரம் பண்ணவேன். முதலாவது வந்து பலிவீடம் இருக்கும், துவஜஸ்தம்பம் இருக்கும், இடபதேவர் இருப்பார், அங்கே போய் கும்பிட்டு வணங்கி கீழே விழுந்து வணங்க வேண்டும். ஆண்கள் அட்டாங்க நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்ய வேண்டும். அது ஒரு தரம் ரெண்டு தரம் செய்யாமல் மூன்று தரமாயினும் ஐந்து தரமாயினும் ஏழு தரமாயினும் ஒன்பது தரமாயினும் பன்னெண்டு தரமாயினும் பண்ணல் வேண்டும். டாக்டர்கிட்ட வர தேவையில்லை. முதுகு பிடிக்குது, கால் பிடிக்குது, கை பிடிக்குதுன்றெல்லாம் வர தேவையில்லை. இந்த நமஸ்காரம் பண்ணிய பிறகு யாது செய்ய வேண்டும் என்றால் பிரதட்சிணம் சுத்தி கும்பிட வேண்டும். உன்னுக்கு நமஸ்காரம் பண்ணி போட்டு பிறகு பிரதட்சிணம் சுத்தி கும்பிட வேண்டும். எழுந்து இரண்டு கைகளையும் குவித்து ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை உச்சரித்து கொண்டு கால்களை மெல்ல வைத்து வாசல் அடக்கப்படாது. மூன்று தரமாயினும் ஐந்து தரமாயினும் ஏழு தரமாயினும் ஒன்பது தரமாயினும் பதினைந்து தரமாயினும் 21 தரமாயினும் பிரதட்சிணம் பண்ணி மீண்டும் சன்னிதானத்தில் வந்து நமஸ்காரம் முதலோட அட்டாங்க நமஸ்காரமோ பஞ்சாங்க நமஸ்காரமோ பலிபிடத்துக்கு இஞ்சால செய்யலாம். பலிபிடத்துக்கு உள்ளுக்கு நமஸ்காரம் கூடாது. சில பேர் பிள்ளையார் சன்னதியில் ஒரு நமஸ்காரம், முருகன் சன்னதியில் ஒரு நமஸ்காரம் எல்லாம் பண்ணுவார்கள். தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. கோயிலே பலிபீடத்துக்கு இங்கால தான் நமஸ்காரம் பண்ணுறது முன்பக்கமாக. இனி அந்த ஓடர் இருக்குது கோயிலுக்குள்ளே போயிருக்க, கோயிலில் வாசலில் துவார பாலகர்ன்னு இருப்பேன். துவார் என்பது டோர், டோர் என்ற சொல்லு துவாரில் இருந்தால் வந்தது. துவார் என்பது டோர், த டோர் கேட் கீப்பர். அவர் துவாரபாலகர், டோர் கீப்பர், கேட் கீப்பர். அங்க ரெண்டு பேர் இருப்பினம். அந்த ரெண்டு பேரையும் வணங்கி அதன் பிறகு சில இடங்களில் கோயில்கள் நந்தி தேவர் இருப்பார். அவர் படத்தகாவல் விடமாட்டார். நந்தி தேவர் நந்தி தேவரையும் வணங்கி துதித்து அவருடைய பெர்மிஷன் எடுத்துக்கொண்டு உள்ளே போய் பிறகு பிள்ளையாரை விக்னேஸ்வரரை வணங்கி பிறகு மெயின் சன்னிதியில் இருக்கிற இறைவனை வணங்கி கர்ப்பகிரகத்தை வணங்கி பிறகு அங்கே கற்பக்கிரகத்தில் அரிசனையெல்லாம் செய்து கொண்டு அதற்கு பிற்பாடு சுற்றி அந்த பரிவார மூர்த்திகளை தரிசித்து கொண்டு வர வேண்டும். பரிவார மூர்த்திகள் தெரியும். இப்போ முதல் போகும் பொழுது தூரலிங்கம் தரிசித்து கொண்டு போகிறீங்க கோபுரத்தை, போ வாசலில் துவாரபாலகர் நந்திதேவர் இருந்தால் அதை தரிசித்து இல்லாவிட்டாலும் மானசீகமாக நினைத்தவருடைய பெர்மிஷன் கேட்டு உள்ளுக்கு போய் பலிபிடத்துக்கு முன்னால் விழுந்து கும்பிட்டு பிறகு விக்னேஸ்வரரை போய் கும்பிட்டு பிறகு திருப்பி வந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற மூடவரை கும்பிட்டு அங்கே அவருக்கு அரிச்சனைகள் செய்து போட்டு பிறகு சுற்றி கும்பிட்டு கொண்டு வா, பரிவார மூட்டங்கள் சுற்றி கும்பிட்டு கொண்டு வர வேண்டும். இனி விநாயகரை கும்பிடும் பொழுது எங்களுக்கு தெரியும், குட்டி தோப்பக்கரணம் போட்டு செய்ய வேண்டும். இப்படி பிரதட்சிணம் மூன்று தரம் ஏழு தரம் ஒன்பது தரம் செய்து முடிய பிறகு என்ன செய்ய வேண்டும், முடிவில் சண்டேஸ்வரர்கிட்ட போய் சண்டேஸ்வரர் சந்நிதியில் அடைந்து கோத்திரம் செய்து மூன்று முறை இந்த கையில் தட்டி அவர்தான் கடைசியால் அவர்கிட்ட தங்களுடைய சிவ தரிசனத்தை அந்த ஆலய வழிபாட்டை அப்படியே ஒப்படைத்து, ஏன்னா அவர் தான் சிவபுண்ணியத்துக்கு பலன்தாரர். உலக புண்ணியங்களுக்கு பலன்தாரது கணக்கு வைக்கிறது யம தர்மராஜன், சிவபுண்ணியத்துக்கு கணக்கு வைக்கிறதும் பலன்தாரதும் சண்டேஸ்வரன், சண்டேஸ்வரர். அப்போ அவரிடம் போய் சொல்லுகின்றோம். அடுத்தது சிவனுக்கு உரியதெல்லாம் அவருக்குத்தான் உரித்தது. அது சிவனுக்கு சண்டேஸ்வர பதம் வந்திருக்கு, அவருக்கு போட்ட ஆடைகள், அவருக்கு அணிவித்த வழிபாடுகள், விபூதி குங்குமத்தில் இருந்து அவருக்கு அபிஷேகிக்கிற தீர்த்தம் எல்லாம் அவருக்குத்தான். இப்போ சண்டேஸ்வரர் கண்டு சிவனுக்கு சாத்திய ஆடை தான் அவருக்கு சாத்துவார், சிவனுக்கு படைத்த அமுது தான் அவருக்கு படைப்பார், தீர்த்தம் வந்து அதிலே தான் விழுந்து சண்டேஸ்வர சன்னிதிக்கு முன்னால், அதான் அவரை சண்டேஸ்வரரை சுற்றி கும்பிடப்படாது. நீங்கள் அந்த தீர்த்தம் விழுகின்ற கற்பகிரகத்திலிருந்து தீர்த்தம் விழுகின்ற அந்த இடத்துக்கும் சண்டேஸ்வருக்கும் இடையிலே குறுக்கே போகக்கூடாது. இப்போ அவரை அந்த சுற்றி கும்பிடாமல் இந்த பக்கத்தால் கும்பிட்டு இப்படியே வந்து அதுக்கு பிற்பாடு மீண்டும் அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கிற பெருமானை கும்பிட்டு அந்த பதவி அந்த கொடித்தம்பத்துக்கு இங்கேயாலே இருந்து ஜபம் பண்ணுவார். தங்கி இருந்து ஜபம் பண்ணணும். அப்போ பஞ்சாசனமோ உங்களோட மூட மந்திரத்தை அதில் இருந்து கொடித்தம்பத்துக்கு இங்காலேருந்து அது அதுக்கு தான் முறை. அந்த காலத்தில் ஜபமாலை எடுத்து கொண்டு வந்து அந்த சாலைக்குள்ளே இல்லை பரிவட்டத்துக்குள்ளே மூடி இருந்து ஜபம் பண்ணுவேன், அதுதான் முறை. அப்படி வழிபட்டு பிறகு அதுக்கு பிறகு அங்கே இருந்து வழிபடவு. இதுதான் இந்த கோயிலே நாங்கள் வழிபடுகின்ற முறை. கோயிலே அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஏன்னா கோயிலை இப்படி செய்தால்தான் கோயில் வழிபாடு வந்து எங்களுடைய கர்மாவை போக்குவதற்கு. அதை முறையாக செய்தால் கர்மா போகும், முறையாக செய்தால் எங்களுடைய கர்மா போகும். அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் போகின்றோம். அப்போ அந்த முறையிலே அதை செய்து வழிபட்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த இது. கோயிலில் வந்து என்னென்ன விதத்தில் வழிபட வேண்டும் என்று பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ என்னென்ன செய்யப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது.